திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்த திருவுந்தியார் பாடல்: ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்திபர, நம்மையே ஆண்டான் என்று உந்திபர. ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் நம்ம அதை இது சொல்லும் இல்லையா. இதுல வந்து ஏங்கன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு நம்ம மணிவாசகரும் சொல்றார். அவன் ஒருவனாகவும் இருக்கின்றான், அநேகவனாகவும் இருக்கின்றான். சில மதவாதிகள் என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒன்றே, எல்லாமே பிரம்மத்தினுடைய. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சந்திரன் இருக்கிறான், நீர் இருக்கு, அந்த நீர்ல அந்த ஒரு என்ன பண்றான், பல சந்திரன்களாக பிரதிபலிக்கிறான் இல்லையா. அதபடி எல்லா ஆன்மாக்களும் அவனுடைய விளையாட்டால் பலவாக இருக்கின்றன. பிரம்மமே அவனுடைய விளையாட்டினால பல ஆன்மாக்களாக இருக்கிறான். அப்புறம் தனக்கென்ற அந்த விசேட ஞானத்தை இந்த ஆன்மாக்கள் பெற்ற பின் தான் பிரம்மம் என்பதை உணர்கிறது. இது யாரு, நம்மளோடது இல்ல. அது வந்து யாரு, ஏகான்மவாதம், மாயாவாதம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒன்றே பொருள், ஆன்மாக்கள்லாம் பிரம்மத்தினுடைய விளையாட்டால் பிரம்மம் எடுத்த ரூபங்கள் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆனா நாம் அதை ஒத்துக்கொள்வதில்லை. ஆன்மாக்கள் பல, அவன் ஒருவன். அப்ப அவங்க அத அவர்களை மறுக்கும் முகமாக அவன் எல்லா உயிர்களிலும் கலந்து நிற்கின்றான். எல்லாரையும் இப்ப மூவரையெல்லாம் அதித்திட்டு நின்று முத்தொழில்களை ஆற்றுகின்றான். அதனால் அவன் அநேகனும் ஆவான். அவர்களை சொல்ற கூற்றை மறுத்து அவன் அநேகனும் ஆகின்றான் என்பதுக்காக அநேகனும் ஆனான் என்று உந்திபரன் சொல்றார். அப்புறம் இந்த அநேக ஈஸ்வரவாதிகள் என்ன சொல்வான்னா, ஈஸ்வரர் வந்து ஒருத்தன் இல்ல, நிறைய பேரு. ஏன்னா அப்போ ஒரு வீட்டை ஒரு தேரை செய்யறோம், தேர் வந்து ஒருவனால செய்ய முடியுமா, அதுக்கு நிறைய பேர் சேர்ந்தாதான், தச்சர்கள் நிறைய சேர்ந்தாதான் அதை செய்ய முடியும். இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை, அதுபடி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறோம், அதுக்கு நிறைய பேர் இருந்தா தான் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியும். இப்படி ஒரு சாதாரண உலகங்கள் விஷயத்துக்கே ஏகப்பட்ட பேர் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த அண்ட சராச்சரங்களையும் ஆள வேண்டுமென்றால் நிச்சயமா ஒருவனால முடியாது, பல கடவுளர் இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்றது யாரு, அநேக ஈஸ்வரவாதிகள். ஆனா அப்புறம் அதை மறுத்து நாம என்ன சொல்றோம், ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு பல பேர்னு இருந்தாலும் தலைமை கொத்தன்னு ஒருத்தன் ஓடி இருப்பான், அவனுக்கு கீழேதான் மற்றவர்கள் வேலை செய்வாங்களே தவிர அவங்க எல்லாருமா தலைமை இல்லாம அவங்க எல்லாருமா சேர்ந்து வீட்டை கட்ட முடியாது. அப்படின்னா அவன் ஆளுக்கு அவன் ஒரு கொத்தம் அவன் இஷ்டத்துக்கு கட்டுவான், இன்னொரு கொத்தம் அவன் இஷ்டத்துக்கு கட்டுவான் இல்லையா. தலைமை கொத்தன் இல்லாம அது வீடு வீடா வருமா, கட்டடம் கட்டடமா வருமா, வராது. அதனால அது மாதிரிதான் இந்த அண்டச்சராச்சரங்களையும் அவர் பல மூர்த்திகளையும் அதித்திட்டு நின்று செயல்பட்டாலும் மூவருக்கும் முதலாகி நிற்பவன் ஒருவனே. அதனால கடவுள் ஏகனே, அநேகன் அல்ல என்று மறுத்து கூறுவார். ஆக இந்த இருவித மாறுபட்ட மதவாதிகளையும் மறுத்து கூறுவதற்காக ஏகனுமானி ஏகனுமாகி நிற்பவன் அநேகனும் ஆனான் என்று உந்திபர என்று சொல்கிறார். அவன் ஏகனாகவும் இருக்கின்றான், அவனே அநேகனாகவும் இருக்கின்றான். அப்ப மாயாவாதத்தை மறுப்பதற்காக அநேகனாக இருக்கின்றான் என்ற உண்மையை எடுத்து சொன்னார். அநேக ஈஸ்வரவாதிகளை மறுப்பதற்காக ஏகனுமானான் என்ற அந்த உண்மையை எடுத்து சொல்கிறார். அதுதாங்க சொல்றார், ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று முந்திபர. நாதன் என்றால் தலைவன், இங்க நமக்கு ஞானாசிரியன், ஞானாசிரியன், ஞானாசிரியனுமானான் என்று முந்திபர. இதுல அநேகனுமானான் என்பது அவன் சக்திகளை சக்தியாக பிரியும் பொழுது அநேக சக்திகளோடு கூடுவதனால அவன் அநேகனும் ஆனான் இல்லையா. என்று சொல்கிறார்கள். நம்மையே அப்படி நாதனுமானவன் வந்து என்ன செய்தான், நம்மையே ஆண்டான் என்று உந்தீபர பொருள் சாதாரணமா புரிந்தலையா, ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்தீபர, நம்மையே ஆண்டான் என்று உந்தீபர. அப்போ இது ஏகனமாதல் சிவமே ஆதல், வேணா அடைப்புக்குறிக்குள்ள வேணா போட்டுக்கிடுங்க, என்னது அநேக ஈஸ்வரவாதியை மறுத்தல். இல்ல அவன் அநேகனுமானான்னு அவன் சொல்றான்ல, அநேக ஈஸ்வரவாதி, அதை மறுக்கும் பொருட்டு ஏகனாகி நிற்கின்றான் என்று சொல்கிறார். அவர்களை மறுத்து அவன் ஒருவனே என்று சொல்கிறார். அப்புறம் அநேகனுமானவன் சிவசக்திகள் ஆதல், அவன் செயல் செய்ய தொடங்கும் பொழுது ஐந்து சக்திகளாக ஆகின்றான். அது தெரியும் இல்லையா, ஐந்து சக்திகள் எதெல்லாம், அருள் சக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அதை என்ன எழுதிக்கிடுங்க, என்னதே அருள் சக்தி, ஆதிசக்தி, ஆதிசக்தி தான் திரோதான சக்தி, அருள் சக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அதனால நம்ம நேத்தோ பார்த்தோம் இல்லையா, ஓருருவாயினை மானாங்கரத்து ஈரியல்பாய்னு சொல்றோம் இல்லையா, அப்போ சக்தியாக ரெண்டு அப்பாறான். அதேபடி பல ஆற்றல்களையோடு அவனை இணைக்கும் பொழுது அவன் ஐந்து விதமான சக்திகளாக அவனுடைய ஆற்றல் வெளிப்படுகின்றது. அதனால அப்போ அவன் என்னதாயிடுறான், அநேகனும் ஆனான். அதுலயும் அடைப்புக்குறிக்குள்ள போட்டுட்டு மாயாவாதியை ஏகாண்மவாதியை மறுத்தல் பொருட்டு, ஏகாண்மவாதியை மறுத்தல் பொருட்டு சக்திய உயிர்கள்னு சொல்லக்கூடாது. பல அது அவன் ஆனவன் பல உயிர்களும் கலந்து நிற்கிறான், இதுதான் அந்த சக்திகள் ஆதல்ங்கிறதா மிக பொருத்தம். பல உயிர்களிலும் கலந்திருந்ததுனால அவனாகவே ஆயிட முடியாது, இதுலனா மாற்றமே இல்லை, அவன்தான் அவனேதான் அவனுடைய சக்தியும், அவனும் அவன் சக்தியும் ஒன்றுதானே. அதுக்கப்புறம்னா நாதனுமானான், நாதனுமானானா பதியும் ஆனான், சிவமானான், சிவசக்திகளானான், அப்புறம் பதியும் ஆனான், நம்மையே ஆண்டான், ஆச்சாரியனும் ஆதல், ஞானாசிரியனுமாக ஆதல். இதனாலதான் அவனை கருணாமூர்த்திங்கிறோம், எல்லாம் இந்த உயிர்களுக்காகத்தான். அடுத்த திருக்களிட்டுப்படியார் பதினோராவது பாடல், ஆற்று நீர் இருக்கு, அது வந்து என்ன ஆகுது, கடல் நீரோட போய் கலந்து விடுகிறது. ஆற்று நீர் கடல் நீரோட போய் கலந்து விடுகிறது. பதினோராவது பாடல் களிறு, கலந்த உடனே அதுக்கப்புறம் அது அந்த திரும்ப வெளி வராது. வெளி வந்தா எப்படித்தான் வெளிவரும், ஆற்றோட கடலோட கலந்த ஆற்று நீர் வெளி வருவதில்லை. வந்தா எப்படிதான் வரும், கடல் நீராத்தான் வரும். நான் ஆத்துல நான் கலக்கும் போது நல்ல தண்ணியா தான் கலந்தேன், அதனால வரும்போது நல்ல தண்ணியா தான் வருவேன்னு சொல்ல முடியுமா, நல்ல தண்ணியாவா வரும், வராது. எப்படிதான் வரும், கடல் நீராக தான் வெளியில வரும். அதுபடி இந்த சிவஞானிகள் நிட்டை கூடினார்கள், அந்த கடல் நீர் என்பது நிட்டை கடல் நீர், கடல் நீரில் கலத்தல் என்பது என்னது, நிட்டை கூடுதல். அப்படி கூடி ஒருவேளை அந்த நிட்டை கலைந்தாலும் அப்போ அவளுடைய ஐம்பொருளுடைய செயல்பாடு இருக்கும், அப்படிதானே, நிட்டை கலைந்தாலும் ஐம்பொருளுடைய செயல்பாடு இருக்கும். ஆனா அந்த ஐம்பலுடைய செயல்பாடு இந்த உலக உயிர்களுடைய உயிர்களுக்கு உபகாரம் செய்வதாகவே இருக்கும். அது ரொம்ப ஒரு விசேஷமான செயல். சிவஞானிகளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா, முழுவதும் அவங்க எதிலேயே ஆழ்ந்திருப்பர், சிவபோகத்திலேயே ஆழ்ந்திருப்பர். ஒருவேளை அவளுடைய ஐம்பொறிகள் அந்த சிவபோகத்தை விட்டு வெளியில வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் யாருக்காகவே இருக்கும், இந்த உலகத்தவருடைய நன்மைக்காகவே இருக்கும் இல்லையா. அதான் நம்ம உமாபதி சிவம் கொடி கட்டும் போதும் கொடி ஏற்றும் போதும் என்ன சொல்றார், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அருள் கூடும்படி கொடி ஏற்றினேனே அப்படிம்பார். அந்தோ பரிதாபம், இந்த அருள் மலத்தில் அருளில் குளிக்க வேண்டிய இந்த உயிர்கள் திரிமலத்தில் குளிக்கின்றனவே, இவர்களுக்கெல்லாம் அருள் கூடுவது என்றோ, அருள் கூடும்படி கொடி ஏற்றினேன் அப்படிம்பார். அதான் நம்ம நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்த பெருமான் எல்லாம் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர் பின்னாடி பாடுறார். இதெல்லாம் அவர்கள் ஐம்பொறிகளை அந்த அவனுடைய அந்த சிவபோகத்தை அனுபவிக்கிற நிலையிலிருந்து வெளியில வந்தாலும் அவர்கள் அவருடைய அந்த செயல்பாடுகள்லாம் யாருக்காகவே இருக்கும், உலக உயிர்களுக்காகத்தான் இருக்கும். சிவஞானிகளுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்து உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கும். அதான் அப்படி கடல் நீர்ல கலந்த ஆற்று நீர் வெளியில வரும்போது கடல் நீராகவே வருவதனால அதனுடைய தன்மை தன்னுடைய தன்மை கற்று அந்த கடல் நீருடைய தன்மையை பெற்று வருவது போல, அது மாதிரிதான் என்னது சிவஞானிகள் அந்த சிவத்தோடு ஒன்று கூடினதுக்கு அப்புறம் தங்களுடைய தன்மை கெட்டு சிவமான் தன்மையை அடைகிறார்கள். அந்த சிவமான் தன்மையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தாலும் என்ன நடக்கும், இந்த உலகியலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஐம்பொறிகளின் தன்மை கெட்டு இப்ப என்ன ஆயிரும், ஆன்மாக்களின் நலனைக்கே அவைகள் செயல்படுவதாக அமையும். எப்படி கடல் நீராக வெளிவடுகிறதோ அது மாதிரி இவர்கள் அந்த சிவபோக நிலையை விட்டு நீங்கினாலும் அருள் தன்மையிலே நின்று உலக மக்களுக்கு அருள் புரிவார்கள். புரியுதா, குழப்பமா இருக்கா, புரியுற மாதிரி இருக்கா? அத ஓமையா நம்ம எழுதி போடணும்னா பொருள் ஓமை என்று எழுதி கொள்ளுங்கள். ஆறு கடலில் கலக்கிற மாதிரி இங்க என்னது சிவஞானிகள் சிவத்தோடு கலத்தல், சிவத்தோடு ஒன்றுதல். ஆற்று நீர் கலந்தபின் கடல் நீராகும், கடல் நீராதல். அது எதுக்கு ஓமை, சிவஞானிகள் சிவமே ஆதல், சிவமாம் தன்மை அடைதல். சிவமே ஆதல்னா அவரே ஆயிட்டேன், சிவமாம் தன்மை அடைதல், தன்மை அடைதல். அப்புறம் ஆற்று நீர் வெளிவருதல், அது வெளியில வராது, அப்படி வெளி வந்ததானால் ஆற்று நீர் வெளிவருதல். இங்க என்னது நிட்டை கலைதல், நிட்டை கலைதல். இதுதான் அந்த ஓமை. ஆற்று நீர் வெளிவருதல் அது வராது, வந்ததானால் இப்ப இவர்கள் நிட்டை கலைந்தார்கள் என்றால் அப்புறம் அதில் கடைசியில வரி கடதல் உள்ள கடைசி வரி உயிர்களுக்கு அருள் புரியும் முகமாகவே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். இதுக்கு தான் பல ஓமைகளையும் வர பாடல்கள்ல எடுத்து காண்பிக்கிறார். புரியுதா, சிவ மாதிரி கடல், சிவஞானி மாதிரி ஆறு, இந்த சிவஞானி சிவத்தோடு ஒன்றுதல் மாதிரி ஆறு ஆறு கடலில் கலத்தல், அப்புறம் சிவஞானிகள் சிவமாம் தன்மை அடைதல் எனது ஆற்று நீர் கடல் நீராறுதல், அப்புறம் நிட்டை ஆற்று நீர் வெளியில் வருதல் வந்து எனது நிட்டை கலைதல், அந்த ஒன்றிய தன்மையிலிருந்து கலைதல். இப்போ பாடலை பாருங்க. ஆற்றால் அலை கடற்கே பாய்ந்த நீர், என்ன ஆற்றால் அலைக்கடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி, அந்நீர்மை மாற்றினா நல்ல தண்ணி அப்படியே அந்த கடல் தண்ணியாக மாறி, மாற்றிய ஆற்றான் மாற்றிய அவ்வாற்றான் மறித்தார் போல், மறித்தால் போல்னா திரும்ப வருதல் போல், மறித்தால் அதை எழுதிக்கிடுங்க பொருள், மறித்தால்னா திரும்ப வருதல். அந்நீர்மைனா என்னதே நீரின் தன்மை, அந்த நீரின் தன்மை என்னது இருக்கு, அந்த நீரின் தன்மை மாற்றி மாற்றப்பெட்டுங்கும் போது உப்பு நீர். இத ஒருபுடை ஓமையா எடுக்கணும், நல்ல நீரு உப்பு தீரா மாறி இருக்கணும், அப்படி அந்த ஓமையை எடுத்துடக்கூடாது. புரியுதா, கலத்தலுக்கு தான் இத ஓமையாக எடுக்கணும், தனக்குமை அப்படின்னு தான் எடுக்கணும். அந்நீர்மை என்றால் தனக்குரிய தன்மை, மாற்றி என்றால் மாறப்பெற்று கடல் நீராகி, மாற்றி என்றால் கடல் நீராகி. தனித்தனியா பொருள் எழுதலைன்னா அப்புறம் திரும்ப படிக்கும் போது அது பொருள், மாற்றி என்றால் கடல் நீராக மாறப்பெற்று உப்பு நீராக மாறப்பெற்று. அவ்வாற்றால், அவ்வாற்றால்னா அந்த நதி வழியே, அந்த நதி வழியே மறித்தார் போல திரும்ப வருதல் போல. அப்புறம் பாடலை பாருங்க. மறித்தார் போல் தோற்றி, தோற்றினா வெளிப்பட்டு, எது தோற்றி புலன்கள் என, புலன்கள் என ஞானிகளின் ஐம்புலன்கள் போல, புலன்கள் என அப்படின்னா ஞானிகளின் ஐம்புலன்கள் போல. அப்புறம் புலன்கள் என போதம் புறம்பொழியும், புறம்பொழியும்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தில் இல்லையா, இந்த உலகத்தில் ஐம்புலன்கள் போல வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் புகுந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் புறம்பொழியும் புறமே வந்தாலும், பிரபஞ்ச நிலைக்கு வந்தாலும், பிரபஞ்ச அனுபவத்துக்கு வந்தாலும், பிரபஞ்ச அனுபவத்துக்கு வந்தாலும் நந்தம் மலங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து நம்தம், நந்தம்னா நம்தம் மலங்கள் அற பாசங்கள் நீங்குமாறு மாற்றுவிக்கும், நம் பாசங்கள் நீங்குமாறு மாற்றுவிக்கும், பாசங்கள் நீக்குமாறு மாற்றுவிக்கும். இப்போ மறுபடி வாசிங்க. ஆற்றால் அலைக்கடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி அவ்வாற்றால் மறித்தார்போல், மறித்தார்னா திரும்ப வந்தால் போல் தோற்றி, தோற்றிங்கிறதா இதுக்கப்புறம் சொல்லணும், புலங்கள் தோற்றி பல புலங்கள்ன போதம் தோற்றி புறம்பொழியும் புறம்பொழிந்தாலும் நந்த மலங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து. அதை வேணா கடைசியில் வேணா எழுதிக்கிடுங்க. சிவஞானிகளது பொறிகள் பிரபஞ்சத்தில் கூடினாலும் அந்த கூடுதல், அந்த கூடுதல் நமக்கு உபகாரமாகவே இருக்கும், அந்த கூடுதல் நமக்கு உபகாரமாகவே இருக்கும். அதுக்கு தான் எடுத்துக்காட்டாக ஞானசம்பந்த பெருமான் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்கியதும், நாவுக்கரச பெருமான் பாம்பு கடிப்பட்டு இறந்த அப்புதியடிகளார் மகனை எழுப்பியதும், சுந்தரர் பெருமான் முதலை உண்ட பாலனை மீட்ட வரவழைத்ததும், இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறார். இதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நம் கரணங்கள் போல அவர்களுடைய கரணங்கள் இல்லை, ஆனா அவர்கள்லாம் அதை வந்து எப்படி செய்தாங்கன்னா, இப்ப சுந்தரர் எடுத்துக்கிட்டோன்னா நான் வரவழைச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த பாங்கில அவங்க வரவழைக்கல. சுவாமிட்ட என்ன சொல்றார், எற்றான் மறக்கேன் என்ற அந்த பாடல்ல, கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று பெருமான்கிட்ட தான் வென்றார் இல்லையா, அந்த அவிநாசி அப்பன்கிட்ட தான் வென்றார். கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு, காலன்டேந்து வாங்கி முதல்கிட்ட கொடுத்து எனக்கு பிள்ளைய தர சொல்லு அப்படிங்கிறார். அதான் சிவஞானிகள் வந்து அதிலிருந்து மீண்டு வந்தாலும் அவருடைய கரணங்கள் உலகத்துக்கு உபகாரமாகவே இருக்கும். இதை நாம அடுத்தாப்புல பார்ப்போம்.